அன்பார்ந்த மாணவர்களே, இனிய மாலை வணக்கம். இது உங்கள் ஊவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் நான் லோகநாதன் நேசரஞ்சனி, ஹல்து முல்லை ஆரம்ப தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவு ஆசிரியை. ஆம் மாணவர்களே, இன்று நாம் தரம் ஐந்திற்கான சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் பாடத்தில் வீட்டு தோட்டம் தொடர்பாக சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு மாணவர்களே, நாம் ஜூன் மாதம் 21ஆம் திகதி நடைபெற்ற சுற்றாடல் பாடத்தில் பாட நிறைவின் போது உங்களிடம் விண்ணப்பப்பட்ட வினாவிற்கு நிறைய மாணவர்கள் சரியான விடையை அனுப்பி வைத்திருந்தீர்கள். சரியான விடையை அனுப்பிய அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, முதலில் விடையை அனுப்பிய அதிர்ஷ்டசாலி மாணவர்களின் பெயர்களை வாசிக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் மாணவர்களே, ஆர் ஹேம் ஸ்ரீ பிரணவ், சரஸ்வதி கனிஷ்ட வித்யாலயம். எஃப் சாரா, முர்ஷித் மகா வித்யாலயம். டி பாத்திமா, அர்ஷினி விவேகானந்தா தமிழ் வித்யாலயம் அட்டம்பிட்டிய. ஏ கே எஃப் இல்மா, ஹல்து முல்லை ஆரம்ப தமிழ் வித்யாலயம். டி தயதீக்ஷன், பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி. ஆம் மாணவர்களே, இன்றைய தினமும் பாட இறுதியில் உங்களுக்கு ஒரு வினா வழங்கப்பட உள்ளது. எனவே இன்றைய பாடத்தையும் நன்றாக கவனித்து வினவப்படும் வினாவிற்கு சரியான பதிலை அனுப்பி வையுங்கள். பாடத்திற்கு செல்வோம். பாடத்திற்கு செல்ல முன்பு படிப்பதற்கு தேவையான பென்சில், குறிப்பு புத்தகம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் எழுதிக் கொள்ளுங்கள். ஆம் மாணவர்களே, வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டம் எனும் போது நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? உங்கள் வீடுகளிலும் வீட்டு தோட்டம் காணப்படும் என நினைக்கின்றேன். சற்று உங்கள் வீட்டு தோட்டத்தையும் வீட்டு தோட்டத்தில் காணப்படுபவைகளையும் சிந்தித்து பாருங்கள். இப்போது ஞாபகத்திற்கு வரும் சுத்தமான புதிய தரமான காய்கறிகள், பழ வகைகள், மலர் வகைகள் போன்றவற்றை பெறக்கூடிய இடமே வீட்டு தோட்டம். சுத்தமான புதிய தரமான காய்கறிகள், பழ வகைகள், மலர் வகைகளை பெறக்கூடிய இடமே வீட்டு தோட்டம். ஆம் மாணவர்களே, இந்த கோவிட் விடுமுறை காலத்தில் நீங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய பயிர்களை நட்டு காய்கறிகள், பழ வகைகளை பெற்ற அனுபவமும் உங்களுக்கு இருக்கும் என நினைக்கின்றேன். சரி மாணவர்களே, முதலாவதாக வீட்டு தோட்டம் ஒன்றினை அமைப்பதற்கு பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகளை இப்போது நாம் பார்ப்போம். வீட்டு தோட்டம் ஒன்றை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், நாம் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் எவை என பார்ப்போம். முதலாவதாக இடத்தை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். பொருத்தமான இடத்தை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த இடம் மாணவர்களே நன்கு சூரிய ஒளிப்படும் இடமாக இருத்தல் வேண்டும். அதே நேரம் சமநிலமாகவும் நீர் வடிந்து செல்லக்கூடிய இடமாகவும் இருத்தல் வேண்டும். மேலும் பெரிய மரங்கள், கற்கள், வேர்கள் போன்றவை இல்லாத இடமாகவும் இருத்தல் வேண்டும். நன்கு சூரியொளிப்படும் இடமாக இருத்தல் வேண்டும். சமநிலமாக நீர் வடிந்து செல்லக்கூடிய இடமாக இருத்தல் வேண்டும். பெரிய மரங்கள், கற்கள், வேர்கள் போன்றவை இல்லாத இடமாக இருத்தல் வேண்டும். இவ்வாறான ஒரு இடத்தைத்தான் நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் மாணவர்களே, ஒரு தாவரம் செழிப்பாக வளர்வதற்கு அவசியமான காரணிகள் என்ன? உங்களுக்கு தெரியும், தாவரம் ஒன்று செழிப்பாக வளர்வதற்கு என்னென்ன காரணிகள் அவசியம் ஆகுகின்றது? போதியளவு நீர், சூரிய ஒளி, வளமான மண், வளி. போதியளவு நீர், சூரிய ஒளி, வளமான மண், வளி போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம். இவ்வாறான காரணிகள் கிடைக்கப்பெறும் தாவரங்களே செழிப்பாக வளரும். எனவே மாணவர்களே, நாம் இடத்தை தெரிவு செய்து கொள்ளும் போது இவ்வாறான காரணிகள் கிடைக்கப்பெறக்கூடியவாறான இடத்தை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சரி மாணவர்களே, இப்போது நாம் இடத்தை தெரிவு செய்து கொண்டோம். அடுத்ததாக பாத்திகளை அமைக்க போகின்றோம். பாத்திகளை அமைத்துக் கொள்ள போகின்றோம். பாத்திகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம்? முதலாவதாக நாம் தெரிவு செய்து கொண்ட இடத்தில் நிலத்தை ஏறத்தாழ 15 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு கொத்தி கற்கள் வேர்களை அகற்றுதல் வேண்டும். 15 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு கொத்தி கற்கள் வேர்களை அகற்றுதல் வேண்டும். அதன்பின் பசலை இடுதல், அதாவது ஆட்டெரு, மாட்டெரு மற்றும் சேதன பசலை போன்றவற்றை இட்டு நிலத்தை நன்கு கொத்துதல் வேண்டும். அதன் பின் மாணவர்களே, தரையை மட்டப்படுத்தி தேவையான பாத்திகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? நிலத்தை 15 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு கொத்தி கற்கள் வேர்களை அகற்ற வேண்டும். அடுத்ததாக ஆட்டெரு, மாட்டெரு, சேதன பசலை போன்றவற்றை இட்டு நன்கு கொத்துதல் வேண்டும். அதன்பின் தரையை மட்டப்படுத்தி தேவையான பாத்திகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, இப்போது நாம் இடத்தை தெரிவு செய்து கொண்டோம், பாத்திகளையும் அமைத்துக் கொண்டோம். அடுத்து என்ன செய்ய போகின்றோம்? அடுத்ததாகத்தான் நாம் இப்போது பயிர்களை நடப்போகிறோம். பயிர்களை நடப்போகின்றோம். பயிர்களை நடும் போது மாணவர்களே, நாற்று மேடைகளில் இருந்து பெற்று பாத்திகளில் நடப்படும் பயிர்கள், நாற்று மேடைகளில் இருந்து பெற்று பாத்திகளில் நடப்படும் பயிர்களை இப்போது பார்ப்போம். மிளகாய், கரிமிளகாய், கத்தரி, கோவா, பீட்ரூட், தக்காளி. மீண்டும் கூறுகின்றேன் மாணவர்களே, மிளகாய், கரிமிளகாய், கத்தரி, கோவா, பீட்ரூட், தக்காளி. இவைதான் நாற்று மேடைகளில் இருந்து பெற்று பாத்திகளில் நடப்படும் பயிர்கள். அடுத்ததாக மாணவர்களே, நேரடியாக பாத்திகளில் நடப்படும் பயிர்களை பார்ப்போம். நேரடியாக பாத்திகளில் நடப்படும் பயிர்கள் போஞ்சி, பயிற்றை, பீர்க்கு, முள்ளங்கி, கடுகு, கரட், சோளம், பூசணி, வெண்டி, பசலி, புடோல், பாகல். மீண்டும் கூறுகின்றேன், போஞ்சி, பயிற்றை, பீர்க்கு, முள்ளங்கி, கடுகு, கரட், சோளம், பூசணி, வெண்டி, பசலி, புடோல், பாகல் போன்ற பயிர்களை நேரடியாக நாம் பாத்திகளில் நடலாம். இதில் ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் மாணவர்களே, இந்த பயிர்கள் கூடுதலாக வித்துகளாக காணப்படுகின்றது. அப்போது நல்ல வித்துக்களை தெரிவு செய்து கொள்வது எவ்வாறு? நல்ல வித்துக்கள் எனும் போது நன்கு முதிர்ச்சியடைந்தவையாகவும் பூச்சி தாக்கம் அற்றவையாகவும் பழுது அற்றவையாகவும் இருத்தல் வேண்டும். நன்கு முதிர்ச்சியடைந்தவையாகவும் பூச்சி தாக்கம் அற்றவையாகவும் பழுது அற்றவையாகவும் இருத்தல் வேண்டும். இவைதான் நல்ல வித்துக்கள். இவ்வாறான வித்துக்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறிய செயற்பாடை செய்து கொள்ளலாம். நீங்களும் இந்த செயற்பாடை வீட்டில் செய்து பாருங்கள். அதாவது மாணவர்களே, வித்துக்களை நட முன்பு நாம் அவற்றை கண்ணாடி பாத்திரத்தில் இட்டு போதியளவு நீரும் இட வேண்டும். பின் குறிப்பிட்ட அளவு நேரத்தின் பின்னர் அவதானித்தால் நல்ல வித்துக்கள் நீரின் அடிப்பகுதியிலும் பழுதடைந்த வித்துக்கள் நீரின் மேற்பகுதியிலும் மிதப்பதை அவதானிக்கலாம். நல்ல வித்துக்கள் நீரின் அடிப்பகுதியிலும் பழுதடைந்த வித்துக்கள் நீரின் மேற்பகுதியிலும் மிதப்பதை அவதானிக்கலாம். இந்த செயற்பாடை மாணவர்களே நீங்கள் வீட்டிலும் செய்து பாருங்கள். சரி மாணவர்களே, இப்போது நாம் வித்துக்களையும் தெரிவு செய்து கொண்டோம். அடுத்ததாக தண்டுகளை நட்டு பயிரிடப்படும் தாவரங்களை பார்ப்போம். தண்டுகளை நட்டு பயிரிடப்படும் தாவர வகைகள் மரவள்ளி, வற்றாலை, பொன்னங்கண்ணி, கங்குங், முருங்கை, கரும்பு, ரோசா, குரோட்டன், செவ்வரத்தை, வெற்றிலை போன்ற இன்னும் பல தாவரங்கள் தண்டு துண்டுகளை நடுவதன் மூலம் பயிரிடப்படுகின்றன. மரவள்ளி, வற்றாலை, பொன்னங்கண்ணி, கங்குங், முருங்கை, கரும்பு, ரோசா, குரோட்டன், செவ்வரத்தை, வெற்றிலை, இன்னும் பல தாவரங்கள் இவற்றை தண்டு துண்டுகள் நடுவதன் மூலம் பயிரிடப்படலாம். ஆமாணவர்களே, நாற்று மேடையிலிருந்து பெறும் பயிர்கள், நேரடியாக பாத்திகளில் நடப்படும் பயிர்கள், தண்டுகளை நட்டு பயிரிடப்படும் பயிர்கள், இவற்றை நாம் இப்போது பார்த்தோம். அடுத்ததாக மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நாம் இடவசதி இருக்கும் இடத்தில் வீட்டு தோட்டம் செய்தல் தொடர்பாகவே கதைத்தோம். அடுத்ததாக இடவசதி இல்லாத வீடுகளில் எவ்வாறு பயிர் செய்கையில் ஈடுபடுவது என பார்ப்போம். இடவசதி இல்லாத இடங்களில் எவ்வாறு பயிர் செய்கையில் ஈடுபடுவது? ஆம் மாணவர்களே, போதிய அளவு இடவசதி இல்லாத வீடுகளில் மாற்று முறைகளில் பயிர் செய்கையை மேற்கொள்ளலாம். மாற்று முறைகளில் பயிர் செய்கையை மேற்கொள்ளலாம். மாற்று முறை என்னும் போதுமானவர்களே, பழைய டயர்கள், பிளாஸ்டிக் கலன்கள், மலை பீளி துண்டுகள், மூங்கில் கொட்டுகள், பழைய தயிர் சட்டிகள், பழைய வாளிகள். மீண்டும் கூறுகின்றேன், பழைய டயர்கள், பிளாஸ்டிக் கலன்கள், மலை பீளி துண்டுகள், மூங்கில் கொட்டுகள், பழைய தயிர் சட்டிகள், பழைய வாளிகள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி பயிர் செய்கையை மேற்கொள்ளலாம். இந்த பயிர் செய்கைக்கான மாற்று முறைகள் எனவும் இதை நாம் கூறலாம். ஆம் மாணவர்களே, இப்போது பயிர் செய்கைக்கான மாற்று முறைகளையும் நாம் பார்த்தோம். இனி நாம் செய்துள்ள பயிர் செய்கையை எவ்வாறு பாதுகாக்கலாம் என பார்ப்போம். இப்போது நாம் இடத்தை தேர்வு செய்து கொண்டோம், பாத்திகளை அமைத்துக் கொண்டோம், பயிர்களை நடுதல் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக நடப்பட்ட பயிர்களை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று பார்ப்போம். சரி மாணவர்களே, இப்போது பயிர்களை பாதுகாக்க நீங்கள் வீடுகளில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும் என நினைக்கின்றேன். நீங்கள் வீடுகளில் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றீர்கள் வாருங்கள் பார்ப்போம். பயிர்களை காலையிலும் மாலையிலும் அவதானித்து பூச்சி பீடைகளை அழித்தல் வேண்டும். அத்தோடு மாணவர்களே, பயிரை கால்நடை மேயாது இருக்க வேலி அமைத்தல் வேண்டும். கால்நடை மேயாது இருக்க வேலி அமைத்தல் வேண்டும். இந்த வேலி அமைக்கும் போது மாணவர்களே, இரு வகையான வேலிகள் அமைக்கலாம். ஒன்று தான் பொதுவான தடிவேலி, மற்றையது சாய்வான குறுக்கு வேலி, இந்த இரண்டு வகைகளும், பொதுவான தடிவேலி, சாய்வான குறுக்கு வேலி. இந்த இரண்டு வகைகளிலும் எமக்கு விரும்பிய வகையில் நாம் ஒரு வேலியை அமைத்து கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களே, பயிரை சேதமாக்கும் பூச்சி பீடைகளை விரட்ட இயற்கை பூச்சி நாசினிகளை விசிறுதல் வேண்டும். இதில் நன்றாக கவனிக்க வேண்டும், இயற்கை பூச்சி நாசினிகளைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். ரசாயன பூச்சி நாசினிகளை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். இயற்கை பூச்சி நாசினிகள் எனும் போதுமானவர்களே, சமுதாய நேய அல்லது சூழல் நேய பயிர் பாதுகாப்பு உத்திகள் எனவும் கூறலாம். இயற்கை பூச்சி நாசினிகள் சமுதாய நேய அல்லது சூழல் நேய பயிர் பாதுகாப்பு உத்திகள் என கூறலாம். இவை என்னவாக இருக்கும் என்றா சிந்திக்கின்றீர்கள்? இந்த சமுதாய நேய, சூழல் நேய, பூச்சி பாதுகாப்பு உத்திகள் எவை என நீங்கள் சிந்திக்கின்றீர்கள் என நான் நினைக்கின்றேன். இப்போது கூறுகின்றேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பயிர்களுக்கு விறகு சாம்பல் இடலாம். பூச்சிகளிலிருந்து பாதுகாக்க பயிர்களுக்கு விறகு சாம்பல் இடலாம். முசுறு கூடுகளை போடலாம். வேப்பிலை கரைசல் தெளிக்கலாம். கரைசலை தெளிக்கலாம், வேப்பெண்ணெய் தெளிக்கலாம், வேப்பெண்ணையும் தெளிக்கலாம். அடுத்ததாக மரமுந்திரி விதை கோது துளசி ஆகியவற்றை எரிக்கலாம். புகையிலை சாற்றையும் பயன்படுத்தலாம். மேலும் செவ்வந்தி தாவரத்தை வீட்டு தோட்டத்தை சுற்றி வர வளர்க்கலாம். மீண்டும் கூறுகின்றேன் மாணவர்களே, பயிர்களுக்கு விறகு சாம்பல் இடலாம், முசுறு கூடுகளை போடலாம், வேப்பிலை கரைசலை தெளிக்கலாம், வேப்பெண்ணெய் தெளிக்கலாம், மரமுந்திரி விதைக்கோது துளசி போன்றவற்றை எரிக்கலாம், புகையிலை சாற்றையும் பயன்படுத்தலாம், செவ்வந்தி தாவரத்தை வீட்டு தோட்டத்தை சுற்றி வர வளர்க்கலாம். இவ்வாறான இயற்கை முறைகளில் பூச்சி பீடைகளில் இருந்து பயிர்களை நாம் பாதுகாக்கலாம். அடுத்ததாக மாணவர்களே, பயிர்களை சேதப்படுத்துகின்ற சில பிராணிகளை நாம் எவ்வாறு விரட்டலாம் என பார்ப்போம். பயிர்களை சேதப்படுத்துகின்ற சில பிராணிகளை எவ்வாறு நாம் விரட்டலாம்? வீட்டு தோட்டத்தில் வெருளி, நீர் பிசாசு, காற்று கிளுக்கி, சுழலும் தட்டு போன்றவற்றை அமைத்து வைத்தல். வெருளி, நீர்பிசாசு, காற்று கிளுக்கி, சுழலும் தட்டு பொருத்துதல் என்பவற்றை நாம் பயன்படுத்தலாம். இவை மாணவர்களே முற்காலத்தில் கூடுதலாக பயன்படுத்தப்பட்ட முறைகளும் கூட. வெருளி, நீர்பிசாசு, காற்று கிளுக்கி, சுழலும் தட்டு பொருத்துதல் இவை முற்காலத்தில் கூடுதலாக பயன்படுத்தப்பட்ட முறைகளாகவும் காணப்படுகின்றன. ஆமாணவர்களே, இப்போது நாம் பயிர்களுக்கு நீரிடப் போகின்றோம். பயிர்களுக்கு நீரிடுவதற்கு பல்வேறு முறைகளை பயன்படுத்தலாம். அதில் எமக்கு இலகுவான பொருத்தமான ஒரு முறையை நாம் தெரிவு செய்து கொள்ளலாம். அந்த முறைகளில் மாணவர்களே, துளி முறையில் நீர் பாய்ச்சுதல், பூவாளி மூலம் நீர் பாய்ச்சுதல், தூவல் முறையில் நீர் பாய்ச்சுதல், இம்முறைகளில் நாம் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சலாம். ஆமாணவர்களே, இப்போது நாம் எமது பயிர் செய்கைக்கு சாதகமான மற்றும் பாதகமான பிராணிகள் தொடர்பாகவே பார்க்க போகின்றோம். எமது பயிற்சிக்கு சாதகமான மற்றும் பாதகமான பிராணிகளைத்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். பயிற்சிக்கு சாதகமான பிராணிகளை முதலில் பார்ப்போம். மண்புழு. மண்புழு மண்ணை வளப்படுத்துகின்றது. எனவே தான் மாணவர்களே இதனை விவசாயியின் தோழன் என்று கூறுகிறார்கள். மண்புழு மண்ணை வளப்படுத்துகின்றது, எனவே விவசாயியின் தோழன் என கூறுகிறார்கள். ஆந்தை, ஓணான், உடும்பு, தும்பி, மைனா போன்றவை பூச்சிகளை பிடித்து உண்கின்றன. ஆந்தை, ஓணான், உடும்பு, தும்பி, மைனா போன்றவை பூச்சிகளை பிடித்து உண்ணுகின்றன. செண்பகம். செண்பகம் என்ன செய்கின்றது தெரியுமா? செண்பகம் பயிர்களை சேதப்படுத்தும் நத்தைகளை பிடித்து உண்ணுகின்றது. பயிர்களை சேதப்படுத்தும் நத்தைகளை பிடித்து உண்ணுகின்றது. சிலந்தி. சிலந்தி பூச்சிகளை வலையில் சிக்க வைத்து உறிஞ்சுகின்றது. மண்புழு, ஆந்தை, ஓணான், உடும்பு, தும்பி, மைனா, செண்பகம், சிலந்தி. மேலும் மாணவர்களே, வண்ணத்து பூச்சி, தேனி, இவையும் பயிர்ச்செய்கைக்கு சாதகமாக காணப்படுகின்றது. அதாவது பயிர்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. பயிர்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. எனவே மாணவர்களே, பயிர்ச்செய்கைக்கு சாதகமான விளைவை ஏற்படுத்துகின்ற பிராணிகள்தான் இவை. அடுத்ததாக மாணவர்களே, எமது பயிர்ச்செய்கைக்கு பாதக விளைவை ஏற்படுத்தும் பிராணிகளும் காணப்படுகின்றன. அவை என்னென்ன பிராணிகள் என இப்போது பார்ப்போம். தண்டு கோதி. தண்டு கோதி தாவரத்தின் தண்டுகளை தாக்கி அழிக்கும். தாவரத்தின் தண்டுகளை தாக்கி அழிக்கும். மீன் மூட்டை பூச்சி. மீன் மூட்டை பூச்சி கத்தரி, தக்காளி, வெண்டி போன்ற பயிர்களை சேதப்படுத்தும். மீலி மூட்டு பூச்சி கத்தரி, தக்காளி, வெண்டி போன்றவற்றை சேதப்படுத்தும். மயிர்கொட்டி. மயிர்கொட்டி பச்சிலை பூச்சி, வெட்டுக்கிளி, இலையரி புழு, நத்தை போன்ற பிராணிகள் இலை மற்றும் தாவரத்தின் தளிர்களை சேதப்படுத்தும். மயிர்கொட்டி பச்சிலை பூச்சி பெட்டுக்கிளி இலையரி புழு நத்தை போன்ற பிராணிகள் இலை மற்றும் தாவரத்தின் தளிர்களை சேதப்படுத்தும். கரையான். கரையான் தண்டு வேர்களை அரிக்கும். பல ஈ காய் பழத்தை உண்ணும். இவை மட்டுமின்றி மாணவர்களே, குரங்கு, அணில் போன்ற பிராணிகளும் காய் பழங்களை சேதப்படுத்துகின்றன. சரி மாணவர்களே, இப்போது நாம் வீட்டு தோட்ட பயிர்களுக்கு சாதகமான பாதகமான பிராணிகளை பற்றி நாம் இப்போது பார்த்தோம். ஆம் மாணவர்களே, இப்போது நாம் பயிர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களை பற்றி பார்ப்போம். அதாவது எந்தெந்த பயிர்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவ்நோய்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இப்போது பார்ப்போம். இந்த விடயத்தை மாணவர்களே நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அதாவது பயிர்கள், பயிர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், அதற்கான பரிகாரம். நான் இப்போது சில உதாரணங்களை உங்களுக்கு கூறுகின்றேன். நெற்பயிர். நெற்பயிருக்கு நெல் குலை நோய் ஏற்பட்டால் வேலி காத்தான் இலை சாற்றை தெளித்தல் வேண்டும். அத்தோடு நெற்பயிருக்கு இலை சுருட்டு புழு நோய் ஏற்படும் போது சாம்பல் கரைசலை தெளித்தல் வேண்டும். மேலும் மாணவர்களே, மிளகாய். மிளகாய்க்கு மிளகாய் பேன் நோய் ஏற்பட்டால் புகையிலை சாற்றை தெளித்தல் வேண்டும். மேலும் மிளகாய்க்கு பூஞ்சன நோய். பூஞ்சன நோய் ஏற்பட்டால் துளசி இலை சாற்றை தெளித்தல் வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, பயிர். பயிருக்கு ச சாம்பல் நோய். சாம்பல் நோய் ஏற்பட்டால் வேப்பெண்ணெய் தெளித்தல் வேண்டும். வேப்பெண்ணெய் தெளித்தல் வேண்டும். வெங்காயத்திற்கு நுனிக்கருகள் நோய். வெங்காயத்திற்கு நுனிக்கருகள் நோய் ஏற்பட்டால் வேப்பெண்ணெய் தெளித்தல் வேண்டும். மேலும் மாணவர்களே, எலுமிச்சை பயிருக்கு ஏற்படுகின்ற அனைத்து நோய்களுக்கும் வேப்பெண்ணெய் தெளித்தல் வேண்டும். எனவே மாணவர்களே, இவ்வாறு பயிர்களுக்கும் பயிர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நான் கூறினேன். இந்த பரிகாரங்கள் இயற்கையான பரிகாரங்களாக இருத்தல் வேண்டும். சரி மாணவர்களே, வீட்டு தோட்டம் தொடர்பாக நாம் இதுவரையும் நிறைய விடயங்களை பார்த்தோம். இனி நாம் ஒரு பாடலை கேட்போம். இந்த பாடலை மாணவர்களே நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். கேட்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இனிமையான வீட்டு தோட்டம் தொடர்பான பாடல். சரி மாணவர்களே, இப்போது நாம் அடுத்த விடயத்திற்கு செல்வோம். சேனை பயிற்சிகை. சேனை பயிற்சிகை தொடர்பான சில விடயங்கள். முற்காலத்தில் மாணவர்களே, சேனை பயிற்சிகைக்காக நிலத்தை தயார்படுத்த முன்னர் நிலத்தில் இருக்கின்ற ஊர்வன, நடப்பன, பரப்பன போன்ற பிராணிகளை தப்பியோட செய்வார்கள். அதன் பின்பு தெய்வத்திற்கு பூஜை செய்வார்கள். பூஜையின் பின்னர் விதைப்பை செய்து தீபக்குடிசை அமைப்பார்கள். அறுவடை செய்ததும் தெய்வத்திற்கு பூஜை செய்வார்கள். அதாவது மாணவர்களே, பயிற்சிகை செய்வதற்கு முன்பு நிலத்தை தயார்படுத்தும் போது நிலத்தில் காணப்படுகின்ற ஊர்வன, நடப்பன, பரப்பன போன்ற பிராணிகளை தப்பியோட செய்து தெய்வத்திற்கு பூஜை செய்து பூஜையின் பின்னரே விதைப்பு செய்து தீபக்குடிசை அமைத்து அறுவடை செய்யும் போதும் தெய்வத்திற்கு பூஜை செய்வார்கள். இந்த பயிர் செய்கையின் போது மாணவர்களே, முற்காலத்தில் பயிருக்கு புனித நீர் தெளித்தல், வார்க்கட்டல், பழைய ரப்பர் செருப்புகள் எரித்து வேர்களில் தடவுதல், தீக்குவியல் மூட்டுதல், வெளிப்பகுதிகளை துப்புரவு செய்தல், காவட்பாடல்கள் பாடுதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள். சேனை பயிற்சிகையின் போது புனித நீர் தெளித்தல், வார்க்கட்டல், பழைய ரப்பர் செருப்புகளை எரித்து வேர்களில் தடவுதல், தீக்குவியல் மூட்டுதல், வெளிப்பகுதிகளை துப்புரவு செய்தல் மற்றும் காவட்பாடல்களை பாடுதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் மாணவர்களே, சேனை பயிர்களாக குரக்கன், சோளம், இறுங்கு, காராமணி பயறு, பாசிப்பயறு, எள்ளு, திணை போன்றவற்றை பயிரிட்டுள்ளார்கள். குரக்கன், சோளம், இறுங்கு, காராமணி பயறு, பாசிப்பயறு, எள்ளு, திணை போன்றவற்றைத்தான் பயிரிட்டுள்ளார்கள். இந்த பயிர் செய்கை ஆரம்பித்த பின் பயிர்களை பாதுகாப்பதற்காக குடிசைகளை அமைத்து காவல் இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மாணவர்களே, அவர்களின் தனிமையை போக்க சேனை பாடல்களையும் பாடுவார்கள். தனிமையை போக்க சேனை பாடல்களையும் பாடுவார்கள். இவ்வாறு தான் மாணவர்களே, முற்காலத்தில் சேனை பயிற்சிகை இடம்பெற்றுள்ளது. சரி மாணவர்களே, இப்போது வீட்டுத் தோட்டம் தொடர்பாக நிறைய விடயங்களை பார்த்தோம். வீட்டுத் தோட்டத்தின் பயன்கள் என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு இப்போது தெரியும் என நான் நினைக்கின்றேன். வீட்டுத் தோட்டம் தொடர்பாக நிறைய விடயங்களை பார்த்தோம். வீட்டுத் தோட்டத்தின் பயன் என்னவாக இருக்கும் என உங்களுக்கு இப்போது தெரியும். அதாவது மாணவர்களே, வீட்டுத் தோட்டம் மிகவும் அழகாக காட்சி அளிக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள். புதிய கிருமி நாசினிகள் அற்ற காய்கறிகளை நாம் பெறலாம். சூழல் குளிர்ச்சியாகவும் இருக்கும், வருமானமும் கிடைக்கும். அத்தோடு மூலிகை செடிகளையும் நாம் பெறலாம். ஆம் மாணவர்களே, இப்போது நாம் பாட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் நாம் வீட்டுத் தோட்டம் ஒன்றை அமைப்பதற்கான இடத்தை தெரிவு செய்தல், பாத்திகளை அமைத்தல், பயிர்களை நடுதல், பயிர்களை பாதுகாத்தல், பயிர்களுக்கு நீரிடல், பயிர்களுக்கான சாதகமான பாதகமான பிராணிகள், பயிர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், அத்தோடு வீட்டுத் தோட்டத்தின் பயன் நன்மைகள் தொடர்பாகவும் நாம் இன்றைய பாடத்தில் பார்த்தோம். இனி மாணவர்களே, உங்களது பரீட்சைக்கு வரக்கூடிய சில வினாக்களை இப்போது நாம் பார்ப்போம். முதலாவதாக, மிகவும் சரியான விடையின் கீழ் கோடிடுக. மிகவும் சரியான விடையின் கீழ் கோடிடுக. முதலாவது வினா, வீட்டுத் தோட்டத்தில் நடுவதற்கு தேவையான நாற்றுகளை பெற நாற்று மேடையில் நடும் வித்து வகை. வீட்டுத் தோட்டத்தில் நடுவதற்கு தேவையான நாற்றுகளை பெற நாற்று மேடையில் நடப்படும் வித்து வகை. முதலாவது பூசணி, இரண்டாவது மிளகாய், மூன்றாவது அவரை. முதலாவது பூசணி, இரண்டாவது மிளகாய், மூன்றாவது அவரை. இரண்டாவது வினா, வீட்டு தோட்ட பயிர்களுக்கு இடுவதற்கு உகந்த பசலை. வீட்டு தோட்ட பயிர்களுக்கு உகந்த பசலை. முதலாவது யூரியா, இரண்டாவது கூட்டெரு, மூன்றாவது பொசுப்பரசு. முதலாவது யூரியா, இரண்டாவது கூட்டெரு, மூன்றாவது பொசுப்பரசு. ஆம் மாணவர்களே, இந்த வினாக்களை நீங்கள் செய்து பாருங்கள். இன்றைய பாட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். பாட நிறைவு பகுதியில் இன்றைய வினா பகுதி உங்களுக்காக காத்திருக்கின்றது. இன்றைய வினா பகுதிக்கான சரியான பதிலை 0-7-6-2-4-1-1-6-4-4 மீண்டும் கூறுகின்றேன். 0-7-6-2-4-1-1-6-4-4 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அல்லது எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பி வையுங்கள். இப்போது மாணவர்களே, அந்த வினாவை கூறுகின்றேன். அந்த வினா, வீட்டு தோட்டத்தில் பூச்சி பீடைகளை கட்டுப்படுத்த வளர்க்கும் தாவரம் எது? வீட்டு தோட்டத்தில் பூச்சி பீடைகளை கட்டுப்படுத்த வளர்க்கும் தாவரம் எது? ஆம் மாணவர்களே, இவ்வினாவிற்கான சரியான விடையை அனுப்பி வையுங்கள். இதுவரையும் இன்று நான் கற்பித்த வீட்டு தோட்டம் பாடம் நன்றாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். இந்த கோவிட் கால பகுதியில் மாணவர்கள் தொடர்ச்சியாக கற்க இந்த கல்வி நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறும் நான் லோகநாதன் நேசரஞ்சனி. நன்றி மாணவர்களே.